நேயர்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஏலியம் தமிழ் சபையானது ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு தமிழ் ஆராதனையை சிறப்பாக நடத்தி வருகின்றோம். நம்முடைய தாய்மொழியாம் தமிழிலே தேவனை ஆராதிப்பது எவ்வளவு மேன்மையானது! உங்களையும் குடும்பமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய கிருபையையும் பெற்றுக்கொள்ளும்படி தயவாய் அன்போடு அழைக்கின்றோம். இடம் ஏலிம் கிறிஸ்டியன் சென்டர், No. 1 மெக்லின் ஸ்ட்ரீட், மவுண்ட் ஆல்பர்ட். மேலதிக விவரங்களுக்கு போதகர் விக்கி விக்னராஜா 0121-274-9856 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
ஒரு மனதோடு இயேசுவை நம்முடைய இருதயத்திலே நினைத்து ஒரு ஜபம் செய்யலாம். தகப்பனே இயேசுவே, எங்களை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீரப்பா! எங்கள் மேலே உள்ள அன்பினால் எங்களுக்கு அற்புதம் செய்து எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற என் அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது எங்கள் மத்தியில், எங்கள் வீட்டில், எங்கள் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு நீங்கள் பேசுங்க, என்னோடு நீங்கள் பேசுங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க. விசுவாசத்தோடு உங்களுடைய பாதத்தில் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். வேத புஸ்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இந்த வசனத்திலிருந்து தான், இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் உங்களுக்கு சில காரியத்தை சொல்லி நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். அங்கே அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, இதோ வாசற்படியிலே நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தின் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். உன்னுடைய வீட்டின் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். நீ கதவை திறந்தால் நான் உன் வாழ்க்கையில் வருவேன். நீ உன் கதவை திறந்தால் உன் வீட்டிற்குள் வருவேன். உன்னோட போஜனம் பண்ணுவேன் என்றால் உன்னோடு நான் ஐக்கியப்படுவேன். உன்னோடு நான் எப்பொழுதும் இருப்பேன். உன் வீட்டில் உன் கூடவே இருப்பேன். உன் உள்ளத்துக்குள்ளே எப்பொழுதுமே வாசம் பண்ணுவேன் அப்படின்னு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் அழைக்கிற ஒரு ஆண்டவராக, என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாதல் தருவேன் என்றார். வந்தவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, சிலர் வரவில்லை. அதன் பிறகு அவர் தேடி போய் அநேகருக்கு அற்புதம் செய்தார். அவரே போய் அவருடைய வராத மக்களுக்கூட தேடி போய் அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அற்புதம் செய்தார். இப்போ ஆண்டவர் வாசற்படியில் வந்து நின்று கதவை தட்டுகிறார். உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கிறார். அவர் தூரமானவர் அல்ல. உங்களுடைய இருதயத்தின் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். உங்களுடைய வீட்டின் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டா, உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டா எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? எல்லாம் யோசித்து பாருங்க. வானத்தை பூமி உண்டாக்கின அந்த இயேசு, அற்புதங்களை செய்கிற இயேசுவே வீட்டுக்குள்ளே வந்துட்டா எப்படி இருக்கும்? இயேசு சொல்லுகிறார், உங்களோடு நான் வாசம் பண்ணுவேன், உங்களுக்குள்ளே நான் தங்கியிருப்பேன், உங்களோடு நான் ஐக்கியப்படுவேன். அதுதான் இயேசு சொல்லுகிறார். அவர் வந்துட்டு போகிற விருந்தாளி அல்ல, உங்கள் வீட்டிலேயே வாசம் பண்ணுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர். உங்களுக்கு தகப்பனாக இருப்பார், தாயாக இருப்பார், உங்களுக்கு சிநேகிதராக இருப்பார், உங்களுக்கு எல்லாமாக இருந்து வழி நடத்துவார். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் வந்து உங்களோடு ஐக்கியப்படும் போது உள்ள சந்தோஷம் பெரிய சந்தோஷம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:9 லூக்கா 19:9 பைபிள்லேருந்து வாசிக்கிற பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்றார். இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு போன போது ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார், ரட்சிப்பு என்கிற ஒரு ஆசீர்வாதம். இயேசு எந்த வீட்டுக்குள்ள வருகிறாரோ அந்த வீடு சுத்திகரிக்கப்பட்டு விடும், அவங்கள விட்டு பாவம் விலகிவிடும், அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிற அக்கிரமங்கள் தானாக விலகிவிடும். குடிப்பழக்கம், விபச்சாரம், மேசித்தனம், அசுத்தம், லஞ்சம், ஊழல், அநியாய சம்பாத்திய தன்னால போய்விடும். இந்த பாவங்கள் தான் சமாதானத்தை கெடுக்கிற ஒரு காரியம். இப்போ இயேசு சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு என்றால் பாவம் மன்னிப்பு. பாவத்திலிருந்து விடுதலை, பாவம் மன்னிப்பாகிய சமாதானம், சந்தோஷம், தெய்வீக சமாதானம், டிவைன் பீஸ், அதை பெற்றுக்கொள்வது தான் ரட்சிப்பு என்கிற அனுபவம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் அந்த குடும்பத்துக்கே கொடுத்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இயேசுவுடைய உள்ளத்துக்குள்ளே வரும் பொழுது அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து மெய்யான சமாதானத்தை தருவார். இயேசாய 48:22 துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஒரு மனிதன் எவ்வளவு பக்தியா இருந்தாலும் சரி, பாவத்தில் வாழும் மறைக்கும் அவனுக்கு சமாதானம் இருக்கவே முடியாது. வேணா சமாதானமா இருக்கிற மாதிரி நடிக்கலாம், உண்மையான சமாதானம் இருக்கவே முடியாது. ஒரு எவ்வளவு பக்தியா இருந்தாலும் சரி, பாவம் இருக்கும் மறைக்கும் சமாதானம் இருக்காது. அதனால தான் பாவம் நம்முடைய சமாதானத்தை பாதிக்கும். இயேசு வரும்போது அந்த பாவத்தில் இந்த விடுதலை, அப்ப மெய்யான சமாதானம் உள்ளத்துல வரும். குடும்பத்துக்குள்ள சமாதானம், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவுகளுக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். இதுதான் இயேசு முதலாவது கொடுக்கிற ஆசீர்வாதம். உங்க வீட்டுக்குள்ள இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டா, உங்க உள்ளத்துக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டா, ரட்சிப்பு என்கிற சமாதானத்தை ஆண்டவர் அருளி ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்க வீட்டுல சமாதானம் இருக்குதா? உடைய கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இந்த உறவுகளுக்குள்ளே சமாதானம் இருக்குதா? நிம்மதியே இல்லை, சில சொல்ல வீட்டுக்கு வரவே விருப்பம் இல்லை. கடையிலேயே இருந்துடலான்னு போன தோணுது, ஆஃபீஸ்லேயே இருந்துடலான்னு தோணுது. வீட்டுக்கு வந்தாலே ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இன்னைக்கு சமாதானமற்ற நிலைமையில கலங்கி நிற்கிறீங்களா? உங்களுடைய குடும்பத்தை ஒரு குட்டி மோட்சமாய் மாற்ற இயேசு வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். நீ உன் வாழ்க்கையில் இடம் கொடு, உன் குடும்பத்தில் எனக்கு இடம் கொடு, நான் வீட்டிலே உன்னோடு வாசம் பண்ணி மெய்யான சமாதானத்தை தருவேன் என்று. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு பாவ மன்னிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் மகிழ்ச்சி, ஒரு சமாதானத்தை ஆண்டவர் அருளி ஆசீர்வதிக்கத்தான் கதவை தட்டுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:14-15 நான் வாசிக்கிறேன். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். பேதுரு இயேசுவை பின்பற்றுவதற்கு தன் அர்ப்பணித்து கொண்ட சீஷன். அவர் வந்து கலிலேய கடற்கரை ஓரத்தில் கப்பநுகம் என்ற இடத்துல பேதுருடைய வீடு இருந்தது. அங்கே இயேசுவை அழைத்து கொண்டு போனார். எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இயேசு அவருடைய அழைப்பை ஏற்று பேதுருடைய வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அவனுடைய மாமியார், அவனுடைய மனைவியனுடைய தாயார் வந்து வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அந்த விஷ காய்ச்சல், அது மாதிரி அந்த காலத்தில் இந்த காய்ச்சல் வந்து பிழைக்கிறது கஷ்டம். ஒரு மரணப்படுக்கையில் அந்த வீட்டில் ஒரு தாயார் படுத்திருக்கிறாங்க. இயேசுவனிடத்தில் வந்து சொல்கிறாங்க, அவங்க அந்த மாதிரி வியாதிப்படுக்கையில் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இயேசு அந்த அறைக்குள்ளே வந்து தம்முடைய கரத்தை நீட்டி தொட்டார், ஜுரம் விலகிற்று. இயேசு தொட்ட உடனே அந்த வியாதி மறைந்தது, மரண கட்டுகள் மாறினது. அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், அந்த வியாதி நிமித்தமாய் உண்டான துக்கம், அந்த மரண பயமெல்லாம் விலகி ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம் அந்த வீட்டுக்குள்ளே உண்டானது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற நோய்களை விலக பண்ணுவார், அந்த மரண கட்டுகளை மாற்றி விடுவார். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னீங்க இன்றைக்கு இடம் கொடுத்தா போதும், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் எந்த வித்தியாசமும் பார்க்கிற தேவன் அல்ல, அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்பதற்கு நானே ஒரு சாட்சி. கண்ணீரோடு யார் கூப்பிட்டாலும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவர் அற்புதம் செய்வார். நீங்கள் இயேசுவே நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கூப்பிட்டா போது உடனே அவர் அற்புதம் செய்து விடுவார். எனக்கு மாத்திரமா, நிறைய பேருக்கு செய்து கொண்டிருக்கிறார். இயேசப்பா வாங்க அற்புதம் செய்யுங்க, இயேசப்பா வாங்க விடுதலை கொடுங்க, உடனே அவங்க வீட்டில் வந்துடுவார். நீங்கள் அவருக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே இடம் கொடுத்தா ஒரு சந்தோஷம், சமாதான மன மகிழ்ச்சி, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அற்புதம் செய்கிறவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். ஏதோ ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டு கலங்குறீங்களா? வியாதிப்பட்ட குழந்தை வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறீங்களா? கணவர் வியாதிப்பட்டு விட்டார், மனைவி வியாதிப்பட்டு தாங்க மரணப்படுக்கன்னு கலங்குறீங்களா? இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வந்து உங்களை தொட்டு ஒரு விடுதலை தருவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், இயேசப்பா நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, எங்களுக்கு இந்த அற்புதம் செய்யுங்க, நானும் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் போதும். அவர் சொல்லுகிறார், வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், நீ கதவை திறந்தால் உன் வாழ்க்கையில் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது சமாதானம் கொடுக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்த ஒரு சமாதானத்தை ஆண்டவர் அருளுகிறார். அதுக்கு தான் இயேசு இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு துக்கத்தை கொடுத்து கொண்ட குழந்தை இல்லை என்கிறதுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனை நிமித்தமாய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டம் நிந்தை அவமானத்தினால அழுது கொண்டிருக்கலாம், ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படி இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் கண்ணீர் வடிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் செய்வதற்கு இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ள அவருக்கு இடம் கொடுத்தா, உங்கள் வீட்டுக்குள்ள அவர் வந்தா, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அவர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் வாழ்ந்திருக்கும் வரைக்கும் உங்களை குறித்து எல்லாரும் சொந்த கொண்டாடுவாங்க. நீங்கள் தாழ்ந்து போயிட்டா தெரிந்தவங்க கூட பாராமுகமாய் போய்விடுவார்கள். அதுதானே உலகம். அப்படிதானே நீங்கள் இன்னைக்கு தனிமையில் விடப்பட்டதை போல கலங்கி நிற்கிறீங்க. சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நான் உறவினர்கள் இருக்கிறாங்க, யாருமே உதவி செய்ய முன்வரவில்லை. தனித்து விடப்பட்ட நிலைமை. உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும், வியாதிகள் எல்லாம் மாற்றப்படும். இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்திருக்க காரணம் அந்த இயேசு. எனக்கு அன்பானவர்களே, அதே இயேசு தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். உன் வீட்டின் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். நீ என்னை ஏற்றுக்கொண்டால் நான் உன் வாழ்க்கையிலே வருவேன், உன் வீட்டுக்குள்ளே வருவேன், உன் கண்ணீரை துடைப்பேன், உன் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் ஏற்றுக்கொள்ளுவதும் ஏற்றுக்கொள்ளாத உங்கள் விருப்பம். இயேசு யாரையும் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. நீ கதவை திறந்து உள்ள கூப்பிட்டால் நான் வருவேன். நீங்கள் வாங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வாங்க, எங்கள் குடும்பத்தில் வாங்க, எங்களுக்கும் இதிலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க. நீ கூப்பிட்டா உன் வாழ்க்கையில் வருவேன். இயேசு யாரையும் பயமுறுத்தி கொண்டு வருகிறவர் அல்ல, கட்டாயப்படுத்தி கொண்டு வருகிறவர் அல்ல. அன்பாய் அவர் கதவை தட்டுவார். நீங்கள் கூப்பிட்டா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அற்புதம் செய்வார். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தேடி உங்கள் வீட்டு வாசற்படியில் வந்து நிற்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வதும் புறக்கணிப்பதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவரால் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர முடிகிறது. பாவத்தில் இந்த விடுதலை, வியாதியில் இந்த விடுதலை, விசுவாசக்கட்டில் இந்த விடுதலை, கண்ணீரை துடைக்க முடிகிறது. எப்படி அவரால் இந்த அற்புதம் செய்ய முடிகிறது? ஏன் தெரியுமா? சிலுவையில் உங்களுக்காக எனக்காக தன்னையே அவர் பலியாய் கொடுத்தார். அவருடைய கைகளை ஆணையடிக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ரோமருடைய ஆட்சி காலத்தில் அபாண்டமான பழி சுமத்து பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், தானே அந்த மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னை தாமே மறிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏன்னா இந்த மக்களுடைய பாவங்கள் சாபங்கள் என் மேலே வரட்டும், நான் இந்த மக்களுக்காக ஒரு பலியாகட்டும், ஒரு பரிகார பலியாக என்னை சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று இயேசு தம்மை தாமே சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1:4, எபேசியர் 5:2, தீத்து 2:14 சொல்லுகிறது, இயேசு தம்மை தாமே சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் யாரும் சிலுவையில் அறிந்து கொன்றுவிட முடியாது. மரித்தோரையும் உயிரோடு எழுப்பின வல்லமையுள்ள ஆண்டவர், காற்றையும் கடலையும் அதட்டி அமைதல் படுத்தினவர், கடலின் மீது நடந்து சீஷர்களுக்கு உதவி செய்தவர். அவர் யார் கொல்ல முடியும் அவரை? அவரை யார் சிலுவையில் அறைய முடியும்? அவராகவே தன்னை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவர் சிலுவையில் நமக்காக பரிகார பலியாக வேண்டும். அவர் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கமணப்பட்டு உயிரோடு எழும்ப வேண்டும். அப்போதான் மனிதர்களுக்கு விடுதலை, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை. அதற்காக இயேசு தன்னையே சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். 1 பேதுரு 2:24 வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். நம்மை மன்னிப்பதற்கு, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க நம் பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். மத்தேயு 8:17 சொல்லுகிறாரு, நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சிலுவையில் அனுபவிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, நம்முடைய சாபங்களை மாற்ற சிலுவையில் சாபம் ஆனார். அந்த சிலுவை மரணம் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தை மறித்து காயங்களை ஏற்றுக்கொண்டு தழும்புகளை ஏற்றுக்கொண்டு தன்னை நொறுக்குவதற்கு ஒப்பு கொடுத்து தலையிலே முள்முடி சுட்டப்பட்டவராய் சரீரமெல்லாம் காயப்பட்டு தன் கடைசி சுட்ட ரத்தம் சிலுவையிலே சிந்தினார். ஏன் தெரியுமா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேதங்கள் சொல்லுகிறது. இயேசு தன்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை நமக்காய் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். அதற்காகத்தான் தன்னை பலியாய் கொடுத்தார். 3வது நாள் உயிரோடு எழுந்ததுனால இன்றைக்கும் அவருடைய கரத்திலே தழும்புகளை பார்க்க முடிகிறது. அந்த தழும்புள்ள கரத்தினாலே தான் தொட்டு நம்மை குணமாக்குகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு இந்த இன்றைக்கு உங்களை வீடு தேடி வந்திருக்கிறது. என் மகனே, என் மகளே, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? ஏன் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய்? ஏன் சாக வேண்டும் என்று எண்ணுகிறாய்? நான் இருக்கிறேன் உனக்கு, உன்னை வாழ வைப்பதற்கு, உனக்கு விடுதலை கொடுக்க, சுகம் கொடுக்க இந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னா அந்த சமாதானத்தை தருவார். இந்த வியாதிலிருந்து விடுதலை கொடுங்கன்னா சுகம் தருவார். இன்றைக்கு அதற்காக ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது அவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜப நேரம் தான் ரொம்ப முக்கியம். இயேசு உங்களை தொடுகிற நேரம், உங்களுக்கு அற்புதம் செய்கிற நேரம். இயேசு உங்க பக்கத்தில் வந்து நின்று கொண்டு இருக்கிறார். இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அதனால தான் இயேசு உங்க பக்கத்தில் வந்திருக்கிறதுனால உங்களுடைய கண்களை மூடி நீ என்ன சிதறக்கூடாது. இயேசுவை கண் முன்னாலே நிறுத்தி இயேசுவை நினைத்து, இயேசுவே, இயேசுவே, எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்க, என் வாழ்க்கையில நீங்க வாங்க, எனக்கும் ஒரு விடுதலை கொடுங்க. இவங்களுக்கெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தீங்களே, வியாதிலிருந்து விடுதலை கொடுத்தீங்களே, என் உள்ளத்திலே நீங்க வாங்க, எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்க, எனக்கும் ஒரு விடுதலை தாங்க இயேசுவே. நீ கூப்பிட்டு பாருங்க, அவர் பெயரை சொல்லி கூப்பிடுங்க, இயேசுவே நீ கூப்பிடுங்க, அற்புதம் நடக்கும். முதலாவது நான் ஜெபிக்க போகிற காரியம், பாவத்திலிருந்து விடுதலை வேணும், பாவ மன்னிப்பு எனக்கு வேணும். பாவம்தான் சமாதானத்தை கெடுக்கிறது, பாவம்தான் சாபத்தை கொண்டு வந்து விடுகிறது. அதனால முதலாவது பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளணும், சமாதானம், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளணும். ஐயா, எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை எனக்கு வேணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கணும். அப்படி விரும்புறவங்க வலது கரத்தை இருதயத்தில் வைத்து ஜோமனுங்க. உங்க இருதயத்தில் தான் வந்து வாசம் பண்ணுவார். உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து, இயேசுவே, உங்க ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க, என் உள்ளத்தில் வந்து நீங்க வாசம் பண்ணுங்க, உங்களை என் உள்ளத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் இருதயத்தில் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், என் கதவை நான் திறந்து கொடுக்கிறேன். இயேசுவே, என் வாழ்க்கையில் வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, இந்த பாவத்தின் பாரத்தை தாங்க முடியல, இந்த பாவத்தினால நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தூங்க முடியல, ஏன் வாழணும்னு சொல்லி மனம் கசந்து நிற்கிறேன். இயேசுவே, என் உள்ளத்தில் வாங்க, இயேசுவே, இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, இனிமேல் இந்த மதுபானம் வேண்டாம், இந்த பாவ பழக்கம் வேண்டாம், ஐயோ இந்த லஞ்சம் வாங்குற பண ஆசை எனக்கு வேண்டாம், இந்த அநியாய சம்பாத்தியம் எனக்கு வேண்டாம், இந்த பெருமை வேண்டாம், பொறாமை எனக்கு வேண்டாம், இந்த ஜாதி பெருமை எனக்கு வேண்டாம், குடும்ப பெருமை எனக்கு வேண்டாம். இயேசுவே, என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என் உள்ளத்துல நீங்க வாங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்க, எங்க குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, எங்க வீட்டுக்குள்ள சமாதானமே இல்லை. ஆண்டவரே, இயேசுவே, எங்க வீட்டுல வாங்க, எங்க குடும்பத்துல சமாதானம் கொடுங்க, எங்க வீட்டுல, எங்க வாழ்க்கையில நீங்க வாங்க. இயேசுவே, இயேசுவே, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, இயேசுவே, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, இயேசுவே, எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களோட நீங்க வாசம் பண்ணணும், எங்களுக்கு சமாதானத்தை தரணும், எங்க குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும், எங்களுக்கு நிம்மதி வேணும், நிம்மதி வேணும், இயேசுவே, நிம்மதி வேணும், இயேசுவே, இயேசுவே, சமாதானத்தின் தேவனே உள்ள எங்க வாழ்க்கையில வாங்க. ஜோமனுங்க, ஜோமனுங்க, இருதயத்துல கை வைத்து அநேகர் கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க, உடைந்த உள்ளத்தோட ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய கண்ணீரை இயேசு பார்க்கிறார், உங்களுடைய உடைந்த உள்ளத்தை இயேசு பார்க்கிறார். இப்போ உங்களுடைய உள்ளத்துக்குள்ள அவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. தகப்பனே, கண்ணீரோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கப்பா, இந்த பாவம் மன்னிக்கப்படணுமே, பாவத்துல இந்த விடுதலை வேணுமே, ஒரு சமாதான நிம்மதி வேணுமே, எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதியே இல்லையே, என் வாழ்க்கையில நிம்மதி சமாதானம் வேணுமே, இயேசுவே, என் வாழ்க்கையில வாங்கன்னு ஜெபிக்கிறாங்களே, இந்த சகோதரனை பாருங்கப்பா, இந்த சகோதரியை பாருங்கப்பா, இவங்களுக்காக சிலுவை சுமந்ததை நினைத்தருளுங்க, இவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதை நினைத்தருளுங்க, இவங்களுக்காக சிலுவையில் ரத்த சிந்தனதை நினைத்தருளுங்க. இப்போ உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை இந்த வீட்டுக்குள்ள இறங்கட்டும், உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை அவருடைய இருதயத்தை கழுவட்டும், அந்த பாவ ஆசைகள் விலகி போகட்டும், பாவ எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும், பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.
நீரே மகிமையும் நீ